இந்த விசித்திரமான அறிவிப்பு இன்று மாலை ஆஸ்திரேலிய நேரப்படி 2:30 வந்திருந்தது. எதிர்பாராத ஒரு அறிவிப்பு என்பது உண்மைதான். சட்டம் மற்றும் பாராளுமன்ற மனிதாபன ரீதியிலான கோரிக்கைகளை தாண்டி இந்தியா என்கிற ஒரு நாடு கேட்டுக்கொண்டது என்பதை சொல்லிக்கொண்டு இவர்களை நாங்கள் கொக்கோஸ் தீவுகளுக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவின் பெருநில பரப்புக்கு மாற்றப் போவதாக அமைச்சர் சொல்லியிருந்தார். முதலாவதாக இந்த அறிவித்தல் எங்களுக்கு திருப்தியை தந்திருக்கிறது என்பது உண்மைதான். அதாவது சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த பரிதாபத்துக்குரிய என்று சொல்லப்படத்தக்க தமிழர்கள் நிலத்துக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது, அந்த அடிப்படையில் நாங்கள் இதை வரவேற்கிறோம். ஆனால் அகதிகள் பிரகடனத்தில் கையொப்பமிடாத ஒரு நாட்டின் கோரிக்கை கிணங்க அகதிகள் பிரகடனத்தில் கையொப்பமிட்ட ஒரு நாடு இவர்களை உள்ளே கொண்டு வருவது என்பது எல்லோருக்கும் ஒரு விசித்திரமான ஒன்றாகவே இருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் கடல் பரப்புக்கு வெளியே பிடிக்கப்பட்டு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளால் ஆஸ்திரேலியாவின் ஒரு அமைச்சரின் கட்டளை கிணங்க இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் என்பதே பலரால் ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுகிறது.
இந்த நிலப்பரப்புக்குள் கொண்டு வரப்படுவது என்பது ஆஸ்திரேலிய அரசு, நீங்கள் சொல்றது போல இந்திய அரசு அவர்களுக்கு தூதரக அதிகாரிகள் அவர்களை அணுக அனுமதி கேட்டதன் பேரில், சமீபத்திய ஸ்காட் மாரிசனின் இந்திய விஜயத்தின் போது அனுமதி கேட்டதன் பேரில் இது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஒரு முடிவினை அடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் ஒருவேளை அவர்களை பரிசீலித்து மீண்டும் அவர்கள் இந்தியாவுக்கே திரும்ப அனுப்பப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக நீங்கள் அஞ்சுகிறீர்களா?
இரண்டு விடயங்களை பார்க்க வேண்டும். திருப்பி அனுப்பப்படுவதாக ஒரு நிலைமை இருக்கிறதா என்பதை பார்ப்பது ஒன்று, அவ்வாறு ஒரு பரிசீலனை செய்வது சரியா என்பதை முதலாவது. ஒருவர் இந்த நாட்டுக்குள் வந்து இந்த நாட்டுக்குள் வருவது சட்டவிரோதம் என்று பேசப்படலாம், ஆனால் அகதி அந்தஸ்து கேட்பது, அகதிக்கான பரிசீலனையை கோருவது சட்டவிரோதமான ஒன்று அல்ல, சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டது என்பதால் இந்தியாவிலிருந்து வந்தவர் ஒருவர் கூட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் ஒரு அகதி என்று கேட்கும் இடத்து அவரது விண்ணப்பத்தை முழுமையாக பரிசீலிக்கிற ஒரு கடப்பாடு ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிறது. இலங்கை பின்னணியாக கொண்ட தமிழர்கள் இந்தியாவில் சிறிது காலம் இருந்திருந்தாலும் கூட இங்கு வந்த இடத்தில் நான் ஒரு அகதி என்று சொன்னால் உரிய முறையில் அவர்களை பரிசீலிக்கும் கடமை இந்த நாட்டுக்கு இருக்கிறது. அதை செய்யாது இவர்களை இந்தியாவிடம் விசாரிக்க கொடுப்பதே ஒரு முறையற்ற செயல் என்பது முதலாவது. கவுன்சிலர் ஆக்சஸ் என்று சொல்லப்படுகிற இந்த தூதரக அதிகாரிகளின் அணுகுதலுக்கு இந்த வந்திருப்பவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களை அணுகப்பட முடியாது என்ற நிலைதான் உண்மையில் காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த அதிகாரிகள் அவருடன் பேசப்போகிறார்கள் என்று சொல்லப்படுவதும் இந்தியாவை சார்ந்தவர்கள் எடுக்கப்படக்கூடும் என்ற உறுதிமொழியை இந்தியா வழங்கியிருப்பதாகவும் இந்தியாவை சாராத ஆனால் இந்தியாவில் இருந்து வந்தவர்களை எடுப்பதற்கான ஒரு கரிசனையான கருத்தை தாங்கள் கருதுவோம் அல்லது பரிசீலிப்போம் என்று இந்தியா சொல்லியிருப்பதாகவும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது உண்மையில் சரியான விடயம் ஒன்றாக படவில்லை. ஏனென்றால் இந்தியாவை சாராத ஒருவரை அகதிகள் பிரகடனத்தில் கையொப்பமிட்ட ஒரு நாடு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது என்பது முறையற்றது என்றே நாங்கள் காண்கிறோம். எந்த நாட்டிலிருந்து ஒருவர் வந்தாரோ அந்த நாட்டுக்கு அனுப்பும் அந்த உரிமை இந்த பெற்றுக்கொள்கிற நாட்டுக்கு இருந்தாலும் கூட இந்தியாவிடமிருந்து என்பது ஒரு சிக்கலான விடயமாகவே பார்க்கப்படுகிறது. திருப்பி அனுப்பப்படலாமா என்பதில் இந்தியா தனது குடிமக்கள் இருந்தால் இந்தியா எடுக்கக்கூடும் என்றே நாங்கள் நம்புகிறோம். இலங்கையர்களை எடுப்பதில் இந்தியா ஒரு இறுக்கமான தயக்கத்தை காட்டக்கூடும். ஏனென்றால் இது ஒரு லொஜிஸ்டிக்கல் என்று சொல்லப்படுகிற ஒரு நடைமுறை சிக்கலான விடயமாகவும் இந்தியாவின் குடியுறவு சார்ந்த சட்ட அடிப்படையில் சவால் விடப்படத்தக்க ஒன்றாகவும் இருப்பதால் இந்தியாவை சாராதவர்களை எடுக்க மாட்டாது என்றே நம்புகிறோம். இன்னொரு விடயத்தையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். சில இலங்கையர்கள் இந்தியாவில் இருந்த காலத்தில் ஒரு இந்திய பெண்ணை திருமணம் முடித்து அல்லது அவ்வாறான ஒரு இந்திய சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அவ்வாறான நிலைமைகளில் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைப்பதில்லை என்பதால் இவ்வாறான இந்திய பெண்களை திருமணம் செய்தவர்களை கூட இந்தியா தனது நாட்டுக்கு எடுக்க மாட்டாது என்றே நாங்கள் நினைக்கிறோம். ஆனாலும் முழு விடயங்களுமே அமைச்சரால் மூடு மந்திரமாக வைக்கப்பட்டிருப்பதால் நடந்து முடிந்த பின்னர் அல்லது ஓரளவு முடிவு வரும் நிலைமையிலேயே என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியும் என்பதுதான் வருத்தத்துக்குரிய நிலைமை.
இந்த அவர்கள் ஆஸ்திரேலிய நிலப்பரப்புக்குள் வந்துவிட்ட நிலையில் அல்லது வந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு என்ன விதமான சட்ட உரிமைகள் இந்த ஆஸ்திரேலிய சட்டங்களின் அடிப்படையிலே கிடைக்கின்றன? அந்த சட்ட உரிமைகளின் அடிப்படையில் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலேயே தொடர்ந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன?
நிச்சயமாக அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்க முடியாத நிலைமை தான் காணப்படுகிறது. 12 மாதங்களுக்கு முன்னர் சென்ற ஆண்டின் ஜூலை மாதத்துக்கு பின்னர் வந்தவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு தெளிவான முடிவை இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கமே அறிவித்திருந்தது. அதே கொள்கையை இப்போதுள்ள அரசாங்கமும் பின்பற்றுகிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் வாழ அல்லது குடியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதில் இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. சட்ட ரீதியிலும் அது சாத்தியமான ஒன்றானதாகவே இருக்கும் என்றே நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் இங்கு வந்தபோது அவர்களுக்கு உரிய முறையில் மொழிபெயர்ப்பாளர்கள், தகவல் பெறும் வாய்ப்புகள், தேவையானால் சட்ட உதவி போன்றவற்றை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் வழங்குமா என்பது தெளிவில்லாத ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக கேட்டு என்று சொல்லப்படுகிற மிக குறைந்த ஒரு சுரங்க பிரதேசமான நகரம் ஒன்றுக்கு இவர்கள் அல்ல கிராமம் ஒன்றுக்கு கொண்டு போகப்பட போகிறார்கள் என்பதால் தரமான தகுதியான சட்ட மொழிபெயர்ப்பு வசதிகள் இருக்காது என்பதால் இவர்கள் தமது உரிமை சார்ந்த விடயங்களை வழங்குவதில் சிரமங்களை எதிர்நோக்குவார்கள் என்றே நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் சட்ட ரீதியாக என்னென்ன விடயங்களை செய்யலாமோ அதை உரிய முறையில் செய்வதற்கு பல வருமானம் வாங்காது வேதனம் இல்லாது பணிபுரிகிற சட்டவாளர்கள் உதவுவதால் சட்ட ரீதியான எல்லா விதமான உரிமைகளையும் இவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் பின்னணியில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிடுதல் பொருத்தம்.
இந்த சூழ்நிலையில இந்த ஏற்பாடுகள், இந்த அரசாங்கங்களின் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஐநா மன்றத்தின் அகதிகள் நிறுவனத்தால் கவனிக்கப்படுகின்றதா? அவர்கள் ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களா?
தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அமைப்பு இது ஒரு முறையற்ற விடயம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடலில் இவர்களை வைத்திருப்பதே தவறானது என்றும், முன்னர் அனுப்பப்பட்ட ஒரு 41 பேரை கடலில் வைத்து விசாரித்தது தவறு என்றும், இது சர்வதேச சட்டங்களை மீறுவது அல்லது மதிக்காத ஒன்று என்றும் தெளிவாக ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடயம் பற்றியும் அவர்கள் நாளையோ நாளை மறுதினமோ பேசுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் இவர்களை தரைக்கு கொண்டு வந்திருப்பதை அவர்கள் ஒரு நல்ல விடயமாகவே பார்ப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியாவிடம் பேச விடுவதும் அவர்களை இந்தியா தேவையானால் எடுப்பது என்ற நிலைமையிலான விடயத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு மறுதலையான கருத்தையே கொடுக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவையெல்லாம் நாளை அல்லது அடுத்த வாரமே தெரிய வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் பிரித்து அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக சேர்வதும் ஒரு நாளைக்கு வரும் 3 மணி நேரம் மட்டுமே, அதுவும் காலை நிலை சரியாக இருந்தால் மட்டும் நேரடியான சூரியோளியில் நடமாடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலை தாண்டி இந்த 37 குழந்தைகளும் 30 மேற்பட்ட பெண்களுமாக சில கற்பிணி தாய்மார்களும் இருக்கலாம் என்றே நாங்கள் நம்புகிறோம். ஒன்றாக சேர்வதற்கும் நடமாடுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது நல்லபடியும் இந்த கேட்டின் அகதிகளுக்கான தங்கும் முகாம் வசதிகள் குறைந்ததும் உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பொருத்தமற்றதும் என்பது ஏற்கனவே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிக காலம் தங்காது நல்ல ஒரு முடிவு விரைவாக இவர்களுக்கு வர வேண்டும் என்றே விரும்புகிறோம்.